வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 54. மழைக்காலத்து இரவு, அதற்கே உரிய குளிரையும் ஈரத்தையும் போர்த்தியிருந்தது. அந்த மிகப்பெரிய மாளிகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. மாளிகையின் பின்புறம் இருளின் பிடிக்குள் திரண்டு கிடந்தது. குதிரை லாயத்தில் மட்டும் 2 விளக்குகள் எரிந்தன. சிப்பாய்கள் முன்புறம் காவலுக்கு இருப்பது விளக்கொளியில் தெரிந்தது. சுற்றுச்சுவரின் மேலேறி எல்லாவற்றையும் கணித்தவர்கள் மரக்கிளை ஒன்றை பிடித்தபடி உள்ளே இறங்கினர். செதுக்கப்பட்டிருந்த புல்தரையின் ஈரம் ஓசையற்று நடப்பவர்களுக்கு இன்னும் சௌகரியத்தை கொடுத்தது. இருள் மடிப்புகளை திரை விளக்குவதைப் போல விளக்கி பின்புற சுவர் அருகில் மாயாண்டியும் தெத்தனும் சடப்புலியும் சின்ன கருப்பும் வந்து நின்றார்கள். இந்த கொத்தின் நிலையால் மாயாண்டிதான். களவை மந்திரம் போல நிகழ்த்த வல்லது மாயாண்டி கொத்து. எத்தனை ஆள் எவ்வளவு முழிப்புடன் இருந்தாலும் தூக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் தூக்கித்தான் ஆவார்கள். களவுக்கு புத்திதான் முக்கியம் என்பதை முறுக்கேறு இளமையிலேயே கண்டடைந்தவன் மாயாண்டி. அதனால் தான் உடல் நறுங்கி இருக்கும் சடப்புலியை அவன் முன்னத்தி ஆளாக பயன்படுத்துவான். தெத்தனின் மகா கெட்டிக்காரத்தனம் மாயாண்டிக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவனை பின்னால் தான் அனுப்புவான். எவனை எங்கு எப்படி பயன்படுத்துவது என்பதில் தான் நிலையாளின் சமயோசிதம் இருக்கிறது. மாயாண்டி கொத்து பேரும் புகழும் அடைந்ததற்கு அந்த புத்தி தான் காரணம். இருட்டில் அவன் பார்வை பூனையை விட கூர்மையானது. அதனால் தான் மற்ற யாரும் பார்ப்பதற்கு முன்பே சுற்றுச்சுவரை விட்டு இறங்கும் போதே குறியிடப்பட்ட கல்லை பார்த்து விட்டான். துப்பாளி அம்புக்குறி போட்டு வைத்துவிட்டு போகிற கோடு களவுக்கு வருகிறவர்களை விரல் மடக்கி இரவெல்லாம் அழைத்தபடி இருக்கும். அதன் அழைப்பை ஏற்றுதான் நால்வரும் வந்து நின்றனர். பெரிய வேம்பு அந்த இடம் முழுவதும் படர்ந்து நின்றது. கிளைகள் மாளிகையின் மேற்சுவரை உரசியபடி இருந்தன. மரத்தோடு ஊட்டியபடி இருந்த மாயாண்டி சமிக்ஞை கொடுத்ததும் தெத்தனும் சின்ன கருப்பும் கன்னம் போட ஆரம்பித்தனர். 2 பக்கமும் கூர்மையுடனும் இருந்த கன்னக்கோள்கள் சுண்ணாம்பு காரையை கரகரவென அரித்து தள்ளின. அணில் மரப்பட்டையை கடித்து உதிர்ப்பதை போன்ற ஓசை கன்னக்கோலில் இருந்து வெளிவந்தபடி இருந்தது. வேம்பின் மேல் இருந்த ஆந்தை அந்த செயல் பிடிக்காமல் சப்தம் எழுப்பியபடி பறந்து போனது. ஆந்தையின் குரலுக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள், இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் மட்டும்தான். மரத்தோடு ஒட்டி நின்ற மாயாண்டி நிமிர்ந்து ஆந்தையை பார்த்தான். அது கிழக்காக பறந்து போனது. மேகங்கள் திரண்டு இருந்ததால் வெள்ளியை பார்த்து பொழுதறிய முடியவில்லை. உருமிக் கொண்டிருந்த வானத்தில் தொலைவில் மின்னல் வெட்டி இடி இடித்தது. சிறு சமிச்சை கொடுத்தான் மாயாண்டி.
வேகமாக கல்ல உருவு என்று அர்த்தம்.
மழை வருவதற்குள் கன்னம் போட்டு உள்ளே போக வேண்டும். நனைந்தபின் போவது சிரமம். மழைக்காற்று வேலையை துரிதமாக்கியது. சின்னக்கருப்பு நெஞ்சோடு தாங்கி கல்லை உருவி கீழே வைத்தான். தெத்தன் கொண்டு வந்த கம்பின் முனையில் தலைப்பாகை துணியை எடுத்து கட்டி மொண்டிக் கம்பை கன்னம் போட்ட ஓட்டைக்குள்ளே விட்டான். சிறிது இடைவெளியில் 2 முறை உள்ளே விட்டு எடுத்தான். அதன்பின் சடப்புலி உள்ளே போனான். வழக்கமாக கன்னம் போட்டு போகிறவன் உள்ளே போனவுடன் சத்தமில்லாமல் வீட்டின் முன்புறக் கதவை திறந்து விடுவான். வந்ததில் மற்றொருவன் கதவின் வழியே உள்ளே போவான். மீதம் இருப்பவர்கள் கதவை ஒட்டி கம்போடு வெளியில் நின்று கொள்வார்கள். யாரும் வருகிறார்களா என பார்ப்பதற்கும் உள்ளே களவு குறைந்து விட்டால் எடுத்த பொருளை வாங்கி கொண்டு முன்னால் ஓடுவதற்கும் தயாராக அவர்கள் நிற்பார்கள். ஆனால் இந்த மாளிகையில் அப்படி செய்ய முடியாது. முன்புற வாசல் கதவை திறப்பதற்கு முன் மாளிகைக்குள் பல கதவுகளை திறக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, முன்புறம்தான் காவல் காக்கும் சிப்பாய்கள் நிறைய இருக்கின்றனர். அதையெல்லாம் யோசித்துத்தான் அவர்கள் வந்திருந்தனர். சடப்புலி உள்ளே போனதும் அறை முழுவதையும் பார்த்தான். அவனுக்கான ஒளியில் அறை இருந்தது. நிறைய பெட்டிகள் சுவரோரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மெல்ல கதவின் பக்கம் போய் உள்பக்கம் தாழ்பாலை போட்டு பூட்டினான். அவ்வளவு பெரிய தாழ்பால் ஓசையின்றி அவன் சொல் கேட்டு நகர்ந்து காடிக்குள் சொருகியது. இனி பங்களாவிற்குள் யார் நினைத்தாலும் சடப்புலியை நெருங்க முடியாது. ஒவ்வொரு பெட்டியாக திறந்து உள்ளே இருப்பதை பார்த்தான். நிறைய துணிமணிகள் இருந்தன. இருளின் ஒளியில் துணிகள் மின்னின. அதைத் தவிர மற்றவற்றையும் தேடினான். வெளியில் இருந்து மாயாண்டியின் சமிச்சை வந்தது. தேர்வு செய்த பெட்டியை கன்னம் போட்ட துவாரம் நோக்கி தள்ளினான். சத்தமில்லாமல் அது கன்ன வாசலில் இருந்து வெளியேறி வந்தது. சடப்புலி கைகள் இரண்டையும் வெளியில் நீட்டி மேலும் கீழுமாக அசைத்தான். அதை பிடித்து இழுத்து அவனை வெளிக்கொண்டு வந்தான் தெத்தன். தூறல் விட ஆரம்பித்தது. தெத்தன் பெட்டியை தூக்கி தலையில் வைத்தான். மழையின் சத்தம் ஏகத்துக்கு கேட்க ஆரம்பித்தது. சாவகாசமாக நடந்து சுற்றுச்சுவரை தாண்டி நால்வரும் வெளியேறினர். கலெக்டரின் மாளிகை மறுநாள் காலை பரபரப்போடு எழுந்தது. நெடிய படிக்கட்டுகளில் அங்குமிங்குமாக காவலர்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். சுற்றுச்சுவருக்கு வெளியே அடர்ந்து கிடந்த புதருக்குள் ஆளுக்கு ஒரு புறமாக ஒரு பக்கமாக போய் தேடினர். கலெக்டர் லெவிஞ்சின் முகத்தில் ஆத்திரம் கொப்பளித்திருந்தது. கண்கள் சிவக்க கோபத்தால் சூடேறி படபடத்தவரை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். மாளிகையில் வேலை பார்த்த அனைவரும் அரண்டு போயிருந்தனர். கன்னம் போடப்பட்ட இடத்தில் நின்று அந்த ஓட்டையை நெடுநேரம் பார்த்து கொண்டே இருந்தார். அவரிடம் கிட்ட நெருங்கி பேசி சமாதானப்படுத்த யாரும் முன்வரவில்லை. அவமானத்தால் நிலை குலைந்து போன லெவிஞ்ச் மாளிகையின் ஒவ்வொரு அறையாக அலைக்கழிக்கப்பட்டவாறே இருந்தார். மைய மண்டபத்தின் சோஃபாவில் கண்கலங்கிய நிலையில் உட்கார்ந்திருந்த அவரின் மனைவி நெடுநேரமாக எழுந்திருக்கவே இல்லை. லெவிஞ்ச் அவளிடம் கெஞ்சி பேசி சமாதானப்படுத்த முயற்சித்தார். விஷயம் வண்ணான்துறை வழியாக ஆற்றை கடந்து நகருக்குள் பரவியது. கலெக்டரின் இரும்பு பெட்டிகள் முழுவதும் நேற்று திருடப்பட்டு விட்டன. அதில் தனது பதக்கம், விலை உயர்ந்த நகைகள், ஆடைகள் எல்லாம் அவர் வைத்திருந்தாராம் என முதலிலே ஒருவன் சொல்ல, பின் நேரமாக இரும்பு பெட்டிக்குள் இருந்த பொருட்களின் பட்டியலை நீட்டியவாறே செய்தி பரவியது. வெளிவீத மக்களுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. மாற்று ஆடை இல்லாமல் கலெக்டர் முழித்துக் கொண்டிருப்பதாக மண்டபத்தில் உட்கார்ந்து கேலி பேசி மகிழ்ந்தார்கள். கன்னம் போட்டவனின் துணிச்சல் குறித்து பலரும் வியந்தனர். இரவு குடிக்காவலர்கள் வந்தால் இந்த செயலை செய்தவர்கள் யார் என விசாரித்து துப்பு தெரிந்து கொள்ள முடியும் என்று அவரோடு இரவை எதிர்பார்த்து சில செல்வந்தர்கள் இருந்தனர். ஆனால் காவக்காரர்களின் வாயிலிருந்து இச்செய்தியை தெரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். அன்று மாலை கலெக்டர் அனுப்பிய ஆளுநகரின் முக்கியஸ்தர்களை சந்தித்தான். இனி வெளிவீதிகளில் இரவு காவலுக்கு சிப்பாய்கள் யாரும் வரமாட்டார்கள். கலெக்டரின் மாளிகை, வெடிமருந்து கிடங்கு போன்றவற்றிற்கான பாதுகாப்பு பணியில் அவர்கள் அனைவரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனவே வெளிவீதிகளின் பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை நீங்களே செய்து கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு சென்றான். செய்தி அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கம் போல காவலுக்கு வரும் ஒன்று இரண்டு சிப்பாய்கள் கூட அன்று வரப்போவதில்லை என தெரிந்த வெளிவீதி மக்கள் யாரும் அன்றிரவு தூங்கவில்லை. வீட்டுத் திண்ணைகளிலும் மரத்தடியிலும் விழிப்போடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அவன் அவனுக்கு வந்தால் தான் வழி தெரியும் என்றான் ஒருவன். அவன் பண்டாட்டி அழுதுதான் நமக்கு விமோசனம் பிறக்கும்னு வீதி இருந்திருக்கு என்றான் இன்னொருவன். இந்த முடிவை முன்பே எடுத்திருந்தால் எவ்வளவு பொருட்களை களவில் இருந்து காப்பாற்றி இருக்க முடியும் என்ற ஆதங்கத்தோடு பேச்சு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. நள்ளிரவுக்கு பின் வீட்டுத் திண்ணையில் வந்து உட்கார்ந்த கருத்தையனிடம் ஆதிமூலம் செட்டியார் விஷயத்தை சொன்னார். அந்த களவு பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று கருத்தையன் மறுத்துவிட்டான். உனக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை என விடாமல் அழுத்தி கேட்டார். செட்டியாருடன் இருக்கும் நெருக்கத்தின் காரணமாக தனக்கு தெரிந்த செய்தியை சிறுத்து தயக்கத்தோடு சொன்னான் கருத்தையன். அந்த காரியத்தை செய்தது தாதனூர்காரங்க தான். அது கலெக்டர் வீடுங்கிறதுக்காக செய்யலை. கலெக்டர்னால் யாருன்னு கூட தெரியாது. கண்ணம்போட ஏத்த வீடு எதுன்னு செஞ்சுருக்காங்க என்று சொன்னவன், வடக்க நாட்டுக்கோட்டை செட்டிமார்கிட்ட பொருளை சேமிக்க கொண்டு போயிட்டாங்க என்ற செய்தியையும் சேர்த்தே சொன்னான். மறுநாள் காலையில் புது மண்டபத்தில் நகரின் முக்கியஸ்தர்களின் கூட்டம் நடைபெற்றது. வெளி வீதிகளின் காவல் பொறுப்புகளை யாருக்கு கொடுப்பது என கலந்து பேசினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்தனர். கடைசியில் குடும்பத்துக்கு மாதம் ஒரு அணா காவக்கூலி கொடுப்பது என்று மட்டும் நிச்சயிக்கப்பட்டது. யார் யார் எந்தெந்த தெரு காவல் என்பதை தாதனூர்காரர்கள் கலந்து பேசி நமக்கு வந்து தெரிவிக்கப்பட்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆவணமலை கருப்பு கோயில் ஆலமரத்தின் கீழ் எடுத்த முடிவை மறுநாள் புது மண்டபத்திற்கு வந்து ஊர் பெரியாம்பலை ஆண்டி கூறினார். மேற்கு வெளிவீதியையும் வடக்கு வெளிவீதியும் சிம்மக்கால பகுதி வரையிலையும் மாயாண்டி காவல் காத்துக் கொள்வது, கிழக்கு வெளிவீதி மசூதி கோவில் வர சின்ன கருப்பு காவல், வடக்கு வெளிவீதியின் உள்தெருக்கள் முழுவதும் ஆமையங்காவல், தெற்கு வெளிவீதி சடப்புலி காவல் காத்துக்கொள்வது என வரிசையாக காவல் பெயர்களையும் காவல் பகுதிகளையும் அவர் தெரிவித்தார். அன்றிலிருந்து வெளிவீதிகளை தாதனூர்காரர்கள் காவல் காக்க துவங்கினர். மாயாண்டி பகலில் கருப்பு கோயிலிலும் இரவில் ராமாயண சாவடியிலும் உட்கார்ந்து கதை சொல்ல துவங்கினர். வெளிவீதி மக்கள் நிம்மதியாக தூங்கினர். மாடுகள் கொட்டத்தில் கட்டப்பட்டவாறே அசை போட்டுக் கொண்டிருந்தன. தெருவிளக்கில் எண்ணெய் தீர்ந்து விடுமோ என்ற கவலை யாருக்கும் இல்லை. அடிச்செடுப்போம் என நுழைந்து பார்க்கும் துணிகர களவுக்கு எதிரான முரட்டு காவல் ஒவ்வொரு இரவிலும் நிலை பெற்றது. சிப்பாய்கள் கலெக்டர் மாளிகையிலும் வெடிமருந்து கிடங்கிலும் காவல் நின்றனர். இத்துடன் பாகம் ஒன்று முற்றும். ஸோ பாகம் ஒன்று முடிஞ்சிருச்சு. இந்த காவல் கோட்டத்தோடு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இது ஒரு 600 பேஜ் முடிச்சிட்டேன் முதல் பாகத்தில். ரெண்டாவது பாகம் ஐ திங்க் சனதர் அதே மாதிரி அந்த அதை விட பெருசாக இருக்குது. எனக்கு படிக்க தோணலை ஆக்சுவலி. உள்ளது சொல்லப்போனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நாவல் இது. நான் ரொம்ப என்ன வேள்பாரி படித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வேள்பாரி. ஸோ அது பார்த்துட்டு இதை பற்றிலாம் ரிவ்யூ பண்ணாமல் நான் புக்கை பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். காவல் கோட்டம் அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த நாவலை. இன்னும் இது ஒரு சரித்திர நாவல் மாதிரியாக இவ்வளவு கேரக்டர்ஸ் போட்டு என்ன ஒரு ஒரு ஸ்டார்டிங் இல்லை, ஒரு எண்டிங் இல்லை, ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கஜ கஜான என்னெல்லாமோ சொல்கிறாரு அவர். தேர் ஆர் டைம்ஸ் வென் திஸ் நாவல் வாஸ் ரியலி நைஸ்லி ரிட்டன். சில இடத்துல ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது சில பாகங்கள். சில பாகங்கள்லாம் எதுக்கு அப்படி எழுதியிருக்காருன்னு எனக்கு புரியல, என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. ஸோ ஐ நோ அவார்டு கிடச்ச புக்குன்னு தெரியும், அதனால தான் ரெஸ்பெக்டோடு நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டே வரலது. இது இந்த சப்ஜெக்டு, இந்த காவல் சப்ஜெக்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே படலை எனக்கு. உள்ளே சொல்லப்போனால் இந்த களவு தொழிலை பற்றி இவ்வளோ எழுதுறதுக்கு ஐ நோ ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் டெஃபினெட்லி, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஒரு ஒரு ஒன் பாட்டு ஷுவர் தோ, மதுரையோட இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி நம்ம முதன் முதலாக நான் படிக்கிறேன். அது இதை பற்றி நம்ம வெளியே படித்ததே இல்லை. சரிக்கு உள்ளது சொல்லப்போனால் என்ன, பாண்டியன் டைனஸ்டி டைமில் இருந்த சிட்டி அப்படின்னு தெரியும். அது இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடந்திருக்குங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு நியூ நியூஸ் எனக்கு. அது நல்லா இருந்தது, எனக்கு இப்போ படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு நடந்திருக்கு அந்த சிட்டியில். ஏன்னா நம்ம இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அயோத்தியா பற்றியும் என்ன மகதா டைனஸ்டி பற்றியும் குப்தா டைனஸ்டி பற்றியும் படிச்சிருப்போம், அதெல்லாம் தான் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. மதுரையை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் படித்ததே இல்லை. மேபி நான் படிக்காதது எந்த அப்பா இருக்கலாம், ஆனால் அமேசிங் ஹிஸ்ட்ரி, இவ்வளவு நடந்திருக்கு அந்த ஒரு அந்த டவுனில். யூனோ எஸ்பெஷலி இந்த கிருஷ்ணதேவராய வந்த டைம், அது அந்த ஹிஸ்ட்ரியில் நமக்கு நல்லாவே சொல்லித்தரலாம். நான் படித்த ஸ்கூல்லாம் சும்மா சும்மா ஏதோ ஹிஸ்ட்ரி படித்தோம் தவிர இந்த அளவு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லித்தரல. ஸோ எவ்வளவு யூனோ இந்த இஸ்லாமிய தாக்குதல் வந்தப்பவும் டிஃப்ரெண்ட் வார்ஸ் நடந்தது, கோட்டைகள், யூனோ இந்த பாமினி கிங்டம் எல்லாத்தையும் கனெக்டட் டு மதுரை அப்படிங்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக புரிஞ்சேன். தட் பார்ட் வாஸ் கிரேட் ஆக்சுவலி. அது எனக்கு ஏதோ ஒரு லேர்னிங் கிடச்சதுனால. ஆனால் கதை அந்த புக்கு இஸ் லைக் சுவாரஸ்யமே இல்லை படிக்கிறதுக்கு. ஏன்னா இட்ஸ் லைக் ஒன்று ஒரு ஒரு டயரி, யாரதோ டயரி எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தது. சில இடங்கள்லாம் அமேசிங்காக இருந்தது. யூனோ அருமை எழுதியிருந்தார் சில இடங்கள்லாம். கதையே நல்லா இருந்தது சில கேரக்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் எவ்வளோ கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ்டு, எனக்கு சில சில இடத்துல அவர் எழுதுறது அது நடந்ததாக அப்படியே அவ்வளோ டீட்டெயிலெலாம் எதுக்கு கொடுக்குறாரு எனக்கு புரியல. ஸோ அன்னெசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது சில இடத்துல எல்லாம். ஸோ இது நாவலாக இது டாக்குமெண்ட்ரியாக என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நான் செகண்ட் பார்ட்டு படிக்க போகிறதில்ல, பிகாஸ் ஐ டோன்ட் கோ த்ரூ அனதர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ரீடிங் இட் வித்தவுட் என்ஜாயிங் இட். என்னோடய என்டையர் நேரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மீ என்ஜாயிங் இட். இனி இஃப் ஐ டோன்ட் என்ஜாய் இட்ல, என்னோடய நேரேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ அது கேட்குறவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எனிவே நான் தப்பு தப்பு தான் நிறைய இடத்துல படிப்பேன். அது நான் அதை பற்றி நான் அப்பாலஜைஸ் பண்ணுறது இல்லை. நான் இதுக்காக நான் ஒரு ஆடியோ புக்காக கருதவே இல்லை நான் பண்ணுறது விஷயத்தை. நான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத படிக்கிறேன், அவ்வளோதான். நான் ஜஸ்ட் ஐ எம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் இட் அண்ட் ஸோ தட் சம் பீப்புள் கேன் ஷேர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் காரணமும் கிடையாது. இதுக்கு இது ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் டெலிவரி அப்படின்லாம் நான் பண்ணுறதில்லை. ஐ நோ சம் ஆஃப் யூ ஹவ் காமெண்டட் சேயிங் தட் இப்படி படி அப்படி படி தப்பாக படிக்கிற எவ்வளோ தப்பாக படுற, கரெக்டு, நான் ஃபுல்லாக ஒத்துக்கிறேன். ஐம் நாட் ப்ரொஃபஷ்னல், சும்மா படிக்கிறேன். எனக்கு என்ஜாய்மெண்ட், நான் எப்படி மனசில் படிப்பேனோ அதே மாதிரி வெளியே படிக்கிறேன். ஸோ இது படிக்கும்போது ஐ எம் சர்ப்ரைஸ் தட் ஐ டோன்ட் என்ஜாய் இட். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு நல்ல தமிழ்லாம் பார்த்தா பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஐ லவ் குட் தமிழ். வேள்பாரி வாஸ் ஸ்டனிங், வாட் அ புக் இட் வாஸ். யூனோ அதுக்கப்புறம் சார் நான் அதே மாதிரி இவர் எழுதியிருப்பார் அப்படின்னு நினச்சா இதில் லாங்குவேஜே டிஃப்ரெண்ட். அது மாத்திரம் இல்லை, பழைய ஹிஸ்ட்ரி சொல்லும்போது அதில் கரண்ட் ஸ்லாங்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுக்கு அது இட் டசன்ட் ஃபிட் அட் ஆல். சில இடத்துலலாம் கரண்ட் ஸ்லாங் பெருசு கிருசுன்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் பழைய காலத்தில் சொல்லியிருப்பாங்களாங்கிற டவுட் எனக்கு. யூனோ ஸோ எனக்கு என்னவோ அது ஒரு என்ஜாய் பண்ணேன் நான். That's the truth. ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், ஐம் கோன் ஸ்டாப். நீங்கள் கேட்குறவங்க கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியும், ரொம்ப ஃபியூ பீப்புள் ஃபாலோ த ஸ்டோரி. உங்களுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருந்து யூ ஹாவ் டு ஹியர் பாகம் இரண்டுனா யூனோ அப்படி எல்லோரும் சொன்னீங்கன்னா மேபி ஐ கேன் ஸ்டார்ட் அகேன். உங்களுக்காக, எனக்காக இல்லை. ஐ டோன்ட் என்ஜாய் இட் அட் ஆல். நான் ஏதோ ஒரு ரிவ்யூ படித்தேன் வெளியே, போய் யாரோ ஒரு யாரும் எழுதியிருந்தார் சேயிங் தட் பாகம் ரெண்டு இஸ் லில் பிட் மோர் நைசர் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு எதுவும் ரிஸ்க் எடுக்க தோணல, 1000 பேஜ் படித்து. பிகாஸ் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னா அதுக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் யூனோ இட்ஸ் பெட்டர் நாட் டு ஸ்டார்ட்னு எனக்கு தோணுது. அன்லஸ் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் ரீசன், இஃப் சம்படி ஒன் ஆஃப் யூ கம் அண்ட் டெல் மீ தட் இட்ஸ் ஆசம் புக், படித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி ஐ வில் ஓப்பன் த புக் அண்ட் ட்ரை இட் ஃபார் யூ. பட் தட்ஸ் மை இன்டென்ஷன். ஸோ காவல் கோட்டம் என்னோடய ரிவ்யூ ரொம்ப
surprisingly, shockingly insipid. Except that I learned a lot. நிறைய விஷயம் இதிலிருந்து படிக்க முடிஞ்சது. அது அண்ட் யூனோ இஸ் அ கிரேட் ரைட்டர் ஆக்சுவலி. நல்ல யூனோ ஹீஸ் காட் இட். அருமையான தமிழ் எழுத்தாளர் அவர். ஆனால் அவர் எழுதின விதம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் இப்படி எழுதினாருன்னு புரியல. ஏதோ ஒரு நம்ம ரஃப் டிராஃப்ட் எழுதின மாதிரி இருந்தது சில இடம்லாம். சில இடம்லாம் அமேசிங்காக இருந்தது. ஐ திங்க் ஒரு கோர்வையாக படிக்க முடியல. ஸ்டார்டிங்கிலிருந்து எங்கேருந்தோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போகிற மாதிரி இருந்தது. எத்தனையோ கேரக்டர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஹி ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட். யூனோ அது டு மீ இட் இஸ் அ லிட்டில் டூ மச். யூனோ ஸோ எனிவே ஐ ஹோப் யூ காட் மை மெசேஜ். லெட் மீ நோ. அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். என்னோட யூனோ சம் ஆஃப் யூ லிசன் டு இட் இன் ஸ்பாட்டிஃபை. ஸோ ஸ்பாட்டிஃபைல இருக்கிற மக்களுக்கு இஃப் யூ வாண்ட் மெசேஜ் மீ ஆன் மை யூடியூப் சேனல். இட்ஸ் கால் ரேடியோ ப்ராஸ். அங்கே போனீங்கன்னா கம்யூனிட்டி ஃபோரம் இருக்கும். அங்கே யூ கன் ரைஸ் அ காமெண்ட் தேர் இஃப் யூ வாண்ட் யூனோ மெசேஜ் மீ. நான் அங்கேயே ஒரு மெசேஜ் போட்டுறேன் ஸோ தட் பீப்புள் கேன் ஆன்சர் தட். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த வருஷம் நான் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த வருஷம் எப்படியும் நான் ஒரு மாதிரி நேரேஷன் நிறுத்தலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பிகாஸ் த மோமெண்ட் ஐ ஸ்டாப் என்ஜாயிங் இட் ஐ வாண்ட் ஸ்டாப் இட். ஸோ இப்போ நான் வந்து சுஜாதாவோட ரெண்டு புக்கு பாக்கி இருக்குது. ரெண்டுமே கட்டுரைகள் ஆக்சுவலி. ஒன்று வந்து கணையாழியின் கடைசி பக்கங்கள், அது ஒன்று படிக்கணும். அப்போ நான் கற்றதும் பெற்றதும் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதையும் படிக்கலாம்னு ஒரு யோசனை இருக்குது. பிகாஸ் இட்ஸ் வெரி அன்யூஷுவல் செட் ஆஃப் திங்ஸ் இஸ் ரிட்டன். ஸோ அது படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால நாவல் சுஜாதாவோட நாவல் இதோட முடிஞ்சது. அது லாஸ்ட் ஒன் ஐம் ரீடிங் இஸ் 14 நாட்கள். அதோட நாவல்ஸ் முடிஞ்சது. ஐ திங்க் ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் சுஜாதாஸ் நாவல்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கட்டுரை புக்ஸ் தான் பாக்கி. அதுக்கப்புறம் நான் இந்த வருஷம் முடிக்கிறதுக்காக நான் ஐ வில் டூ சம் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இதை பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோடய ஹோப் இஸ் தட் இஃப் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ வில் ஸ்லோலி ஸ்டாப் த நரேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சப்போர்ட்டிவ் ஆஃப் வாட் ஐ டூ. ஐ ஹோப் இட் பிரைட்டன்ஸ் அப் யூர் டே ஈவன் இஃப் இட்ஸ் ஃபார் அ மோமெண்ட். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.